சக்திய வேதத்தை தினம் தியானி சகல
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
கொலை ம நேயர்களே, இன்றும் காலையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் ஒலிபரப்பாகிறது. இதில் முறையாக நாம் வேதத்தை கற்று வருகிறோம். இன்று நாம் யோசுவா 7:6 முதல் சிந்திக்கப் போகிறோம். யோசுவா 7:5 நாம் பார்த்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து எரிகோ பட்டணத்தை கர்த்தர் கூறியபடி 7 சுற்றி வந்து பிடித்தார்கள். அதிலிருந்து எந்த ஒரு சாபத்தீடான பொருட்களையும் தங்களுக்கென்று எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் ஆகான் என்பவன் தனக்காக சாபத்தீடானிலே சிலதை எடுத்துக்கொண்டான். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேலே மூண்டது. இந்த நேரத்திலே யோசுவா ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க முடியாத சிலரை அனுப்பினான். அவர்கள் வந்து, நாம் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000 or 3,000 பேர் போனால் போதும், ஆயியை முறியடிக்கலாம் என்றார்கள். அப்படியே 3,000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனால் ஆயி மனுஷர் எதிராக வந்து இஸ்ரவேலரிலே 36 பேரை வெட்டி போட்டார்கள். உடனே அவர்கள் மலை இறக்கத்திலே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தார்கள். ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று என்று சிந்தித்தோம். இப்பொழுது யோசுவா 7:6-7 வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும். கவனித்தீர்களா, இங்கே யோசுவா ஒப்பாரி பாடுகிறார். இப்படிப்பட்ட பாடலை ஏற்கனவே நாம் முன்னாலேயே கேட்டிருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்திலே ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்பொழுதும் எங்களை அழிக்கும்படிக்கா இங்கே கொண்டு வந்தீர், எங்களை அழிக்கும்படிக்கா இங்கே கொண்டு வந்தீர் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள். யோசுவா வனாந்திரத்திலே இருந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களோடு இந்த பாடலை பாடவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் அந்த பாடலை பாடுகிறான். ஏன் இந்த யுத்தத்திலே தோற்று போனார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பேசுகிறான். பாருங்கள், 8:9. ஆ ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இவ்வளவு துக்கத்தோடு யோசுவா கர்த்தரிடத்திலே பேசும்பொழுது கர்த்தர் அதற்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அதை உடனடியாக சரியாக சுட்டிக்காட்டுகிறார். 10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவாவே, எழுந்திரு, இப்படி கிழிந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறாயே, சாம்பலை போட்டுக்கொண்டு இருக்கிறாயே, இதையெல்லாம் அகற்று என்பது போல கூறுகிறார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜெப நேரங்களிலே கர்த்தருக்கு முன்பாக இவ்வாறு துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அது எந்த விதத்திலேயும் உதவி செய்யாது. பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். யோசுவா 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பாவம் இருக்கிறது என்பது யோசுவாவிற்கு தெரியாது. ஆதி திருச்சபையின் காலத்திலே திருச்சபையின் தலைவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு யோசுவாவுக்கு இல்லை. அப்போஸ்தலர் 5 நாம் என்ன பார்க்கிறோம்? அனனியாவும் சப்பிராலும் தங்கள் சொத்து சோகங்களை விற்று ஒரு பங்கை ஒழித்து வைத்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக அதை வெளியே கொண்டு வந்துவிட்டார். ஆதி திருச்சபையானது பாவத்தை குறித்த உணர்வுள்ளதாய் இருந்தது. இங்கே இப்பொழுது கர்த்தர் யோசுவாவினிடத்திலே பாளையத்திலே பாவம் இருக்கிறது, அதை குறித்து அவன் செயல்பட வேண்டும் என்பதை சொல்கிறார். யோசுவா 7:14. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். கர்த்தர் கூறிய காரியங்களையே யோசுவா செயல்படுத்துகிறான். பாருங்கள், 17:18. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். யார் பாவம் செய்தார்கள், யாரால் இந்த தோல்வி வந்தது என்பதை கண்டறிவதற்காக இப்படி பெரிய ஒழுங்குமுறை பின்பற்றப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே யாரிடத்திலே பாவம் இருக்கிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போலத்தான் இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற பாவத்தை கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. திருச்சபையின் அங்கத்தினர்கள் தங்களுக்குள்ளே இருப்பவர்களின் பாவத்தை குறித்தே அறியாமல் இருக்கிறார்கள். அங்கே கள்ளுக்கடை திறந்திருக்கிறது, இங்கே கள்ளுக்கடை திறந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லது அந்த அரசியல்வாதி இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் தங்கள் குடும்பத்திலேயும் தங்கள் திருச்சபையிலும் இருக்கிற பாவத்தை அவர்களால் காண முடியவில்லை. எத்தனை பரிதாபமான ஒரு நிலைமை இல்லையா? தொடர்ந்து வாசிக்கிறேன், யோசுவா 7 முதல் 21 வசனம் வரை. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 செங்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆகானுடைய பாவம் எப்படி நிறைவேறியது என்பதை சற்றே கவனியுங்கள். நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆம் பிரியமானுள்ளே, மாம்சத்தின் பாவம் எப்பொழுதும் இதே விதமாகத்தான் செயல்படும். ஒருவரை குறித்து குறைவாக பேசுதல், பகை உணர்வு, பொறாமை எல்லாமே மாம்சத்தின் பாவங்கள்தான். அது எல்லா இடத்திலேயும் பிரச்சனையையும் கலகத்தையுமே கொண்டு வரும். மற்றவர்களை குறித்து நாம் குறை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சுய பெருமையை அது அதிகப்படுத்துகிறதா இருக்கிறது. மற்றும் ஒருவரை குற்றம் சாட்டும் பொழுது உங்களை நீங்களே நல்லவர்கள் என்று அழைக்க துணிகிறீர்கள். ஆம், மாம்ச இச்சையானது பார்க்கிறது, இச்சிக்கிறது, எடுத்துக்கொள்கிறது. குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஆகான் என்ன செய்தான்? அதை அவன் அறிக்கை செய்தான். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் எப்படி மாம்சத்தை மேற்கொள்ளப் போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற பாவத்தை குறித்து நாம் செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? உலகத்தை நாம் மேற்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் மாம்ச இச்சை கெடுத்த காரியங்களை மேற்கொள்வதற்கு விசுவாசத்தை நாம் பயன்படுத்துகிறதில்லை. நாம் கர்த்தரோடு கூட நெருங்கிய உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு நாம் வாழ வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவரோடு கூட எப்படி நாம் ஐக்கியம் கொள்வது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் வல்லமையை பெற்றுக் கொள்வது? சரி, எவ்வாறு இதை நாம் செய்ய முடியாது என்பதை யோவான் தனது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். 1 யோவான் 5:6 வசனங்கள், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலே வாழ்வோம் என்றால் நாம் பொய் சொல்கிறவர்கள். கவனியுங்கள், நமக்கு பாவமில்லை என்று நாம் சொல்வோமானால் என்ன நடக்கிறது? நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம். ஆனால் 1 யோவான் 9:9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தரை உங்கள் நிலைமைக்கு நீங்கள் கீழே கொண்டு வர முடியாது. அதேபோல உங்கள் நிலைமையை நீங்கள் கர்த்தருடைய நிலைமைக்கும் உயர்த்த முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையிலே நல்ல ஒரு தொடர்பை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:10 என்ன சொல்கிறார்? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராதே. இது ஒருவேளை கடினமான வார்த்தையாக தெரியலாம். எனக்கு பாவம் இல்லை என்று நான் சொன்னால் நான் பொய் சொல்கிறேன். யோவான் அதை மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? உண்மையான பாவ அறிக்கை பொதுவாக காரியங்களை கூறாது. ஆகான் சொன்னது போல, நான் பார்த்தேன், நான் இச்சித்தேன், நான் எடுத்துக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அவர் முன்பாக உங்களை திறந்து கொடுங்கள். ஏற்கனவே உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே நீங்களே அதை சொல்வது மிகச் சிறந்தது. இன்றைக்கு பலர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் எங்களை மன்னியும் என்று சொல்வார்கள். நாம் செய்த பாவம் நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியும். அதை தெளிவாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுவதே சிறந்தது. அவ்வாறு உண்மையான இருதயத்தோடு தெளிவாக பாவ அறிக்கை செய்யவில்லை என்றால் நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்காது. ஆனால் உண்மையான இருதயத்தோடு பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், வல்லமை இருக்கும், வெற்றி இருக்கும். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? ஆகானையும் அவன் திருடைய பொருட்களையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் ஆடு மாடுகளையும் அவனுடைய கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து ஆகோர் என்ற பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார்கள். பாருங்கள், யோசுவா 7:25-26 வாசிக்கிறேன். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கொவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். இந்த காரியம் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளுக்காக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிழைத்திருக்கிறதில்லை. இதை குறித்து டிஎல் மூடி அவர்கள் கூறும்பொழுது, ஜனங்களை பரிதாப உணர்வுள்ளவர்களாக்க இன்றைய சமயம் போதுமானதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு பரிதாபமான நிலையிலே அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபையார்கள் எழுதும்பொழுது 1 Cor 11:31-32 இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், 1 Cor 11:31-32, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நம்மை நாமே நாம் நிதானித்து அறியாவிட்டால் கர்த்தர் தலையிட்டு நியாயம் தீர்க்கிறார். சில வேளைகளிலே அவர் கொடுக்கும் நியாய தீர்ப்பு மிக கடினமானதாகவும் இருக்கும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை அனுபவித்திருக்கிறோம். எனவே யோசுவாவை போல இப்படி குறை கூறுவதிலே பயனில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்திலே போய் தவறான காரியம் எதுவோ அதை அறிக்கை செய்து அதை சரி செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் கொடுக்கும் மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம். அருமையானவர்களே, இந்நாட்களிலே ஒருவேளை கர்த்தருடைய சிக்ஷை எதையாவது நீங்கள் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தாவே எனக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று குறை சொல்லாமல், ஆண்டவரே எந்த காரணத்தினாலே இவை வந்தது என்பதை எனக்கு காட்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். அதை அறிக்கை செய்து பரிபூர்ணமாக விட்டுவிடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சியை நீங்களும் பூரணமாய் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் யோசுவா 8:26 பிரவேசிக்கிறோம். ஆய் பட்டணத்தின் மேலே வெற்றி பெறுகிறார்கள். யோசுவா ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் வாசிக்கிறார். 7:26 நாம் பார்த்தது போல ஆய் பட்டணத்தின் மேலே அவர்கள் யுத்தம் செய்ய போன பொழுது தோல்வி கண்டார்கள். காரணம், பாளையத்திலே பாவம் இருந்தது. இப்பொழுது அந்த பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கப் போகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன், யோசுவா 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் கூறும்பொழுது நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ என்று சொல்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஆயி மாம்சத்தை அடையாளப்படுத்துகிறது. மாம்சமே நமக்கு இருக்கிற பெரிய எதிரி. மாம்சத்தின் மேலே வெற்றி பெறுவதற்கு நாம் முழு சக்தியும் தேவையானவர்களாய் இருக்கிறோம். யோசுவா 8:2, நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். எரிகோவுக்கு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஏன் இந்த வித்தியாசம்? எரிகோ பட்டணத்திலே பயங்கரமான வியாதி இருந்திருக்கிறது, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் யோசுவாவுக்கு அந்த விஷ கிருமிகளை குறித்து தெரியாது. ஆனால் இங்கே ஆயி பட்டணத்திலே மக்களுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். யோசுவா 8:3-7 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தேர்ந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தண்டையில் கிட்டி சேர்வோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது இங்கே யோசுவா திட்டமிட்டது போலவே யுத்தம் நடைபெற்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கரத்திலே ஆயி பட்டணம் விழுந்துவிட்டது. ஆயி பட்டணம் என்பது மாம்சத்தை பிரதிபலிக்கிறதா இருப்பதனாலே இந்த சம்பவத்தின் மூலமாக அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொள்கிறோம். முதலாவதாக எதிராளியாகிய மாம்சத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் வல்லமையையும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கு எதிரி நாம் தான். பிசாசு என்னை அந்த விதமாய் செய்ய தூண்டிவிட்டான் என்று சிலர் சொல்வார்கள். இல்லை பெரியமானவர்களே, அவன் அப்படி செய்கிறதில்லை. உங்களுடைய மாம்சமே அதற்கு காரணம். இரண்டாவதாக, நாம் தோற்று போனதற்கான காரணங்களை கவனமாக நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். அநேக வேளைகளிலே நம்முடைய தோல்விக்கு காரணம் நம்முடைய திறமைகள் மேலே நமக்கு இருக்கும் நம்பிக்கையாய் இருக்கலாம். ஞாபகம் இருக்கிறதா, வேவு பார்க்க அனுப்பிய ஜனங்கள் திரும்ப வந்து என்ன சொன்னார்கள், யோசுவாவே, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை என்றார்கள். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்வது எளிது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய பலனை நாம் நம்பிவிடுகிறோம். அருமையானோர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இடத்திற்கு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கதறுவோம். கவனியுங்கள், என்னாலும் உங்களாலும் மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கு பரிதாபமான காரியம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் மாம்சத்தை தாங்களே கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவருடைய சொந்த பலனை நம்பி பார்க்கிறார்கள். புதிய ஆண்டிலே தீர்மானம் எடுக்கிறார்கள், பிறந்த நாள் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள், ஆனால் தோல்வியை காண்கிறார்கள். வாளி வாளியாக வாசனை திரவியத்தை சாக்கடையிலே ஊற்றினாலும் நீங்கள் அதை நிரந்தரமாக மனம் பெற செய்ய முடியாது. பாவ சுபாவத்தை, மாம்சத்தை சிறப்பானதாக மாற்றவோ கட்டுப்படுத்தவோ நம்மாலே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு ஆரம்பத்திலேயே செவி கொடுக்கும் பொழுதே அது கட்டுப்படுத்தப்பட முடியும். மாம்சம் எப்பொழுதுமே கண்டு இச்சித்து எடுத்துக் கொள்கிறது. மாம்சம் இச்சிக்க துவங்கும் முன் அது காணும் நிலைமையிலேயே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய பழைய சுபாவம் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரும்படியாகவும் இயேசு மரித்தார். வாசிக்கிறேன் ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். இதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய பாவத்தின் தண்டனையை மட்டும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லை, பாவ சுபாவத்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாகவும் அவர் மரித்தார். அப்படி இல்லை என்றால் முழுவதும் பாவம் நிறைந்த நம்மை 20-40 கம்பை கொண்டு கூட கர்த்தர் தொட முடியாது. எனக்கு ஒரு பாவ சுவாவம் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து மரித்தார். உங்களுக்கு ஒரு பாவ சுவாவம் இருக்கிறபடினாலே உங்களுக்காகவும் இயேசு மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக விலைக்கரையத்தை செலுத்தும் வரை பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட முடியாது. பாவத்திற்கான விலைக்கரையம் செலுத்தப்பட்ட பிறகு, நம்முடைய பாவ சுவாவம் நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்மிலே வாழ்வதனாலே தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து வெற்றியின் வாழ்க்கையாய் நம்மை மாற்றுகிறார். இந்த காரணத்தினாலேதான் அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்பொழுது 2:20 இவ்விதமாய் எழுதுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆம் பிரியமானுள்ளே, மாம்சம் என்பது ஆயுப்பட்டனத்தை போலத்தான். பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து வாழாதவரை அது நம்மை மேற்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் உணர்த்தும் காரியங்களுக்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படிந்து கொண்டே நாம் செல்லும்பொழுது மட்டுமே நாம் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். மாம்சம் எப்பொழுதுமே கண்டு இச்சித்து செயல்படுவதனாலே ஆரம்ப கட்டத்திலேயே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு முறை தவறி விழுந்துவிட்டாலும் தவறி விழுந்ததின் காரணத்தை ஆலோசிக்க வேண்டும். எந்த இடத்திற்கு போனபடியினாலே இந்த பாவத்திற்குள்ளே விழுந்தேன், எந்த நபரை நான் பார்த்ததினாலே, அல்லது யாரோடு நான் சிநேகிதம் செய்ததினாலே, அல்லது எந்த பொருளின் மேலே நான் ஆசை வைத்ததினாலே இந்த பாவத்திலே விழுந்தேன் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எண்ணி பார்த்து பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலே மாம்சத்தின் கிரியையை அழிக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் கர்த்தாவே, ஆயி பட்டணத்தின் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனது போல இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை ஜெயிக்க முடியாமல் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளென்று தீர்மானம் செய்தாலும், ஒவ்வொரு புது வருடத்தென்று தீர்மானம் செய்தாலும் அது எங்களால் முடியாது என்பதை உணர்த்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மாம்சத்தை ஜெயிக்க கொடுத்த ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாம்சத்தை இனம் கண்டுகொண்டு எங்களுடைய சொந்த பலத்தினாலே அதை மேற்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அதை அறிக்கை செய்து உம்முடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொடுத்து மாம்சம் இச்சிக்க துவங்க முன்னதாக அது கண்களால் காணும் பொழுதே அதை கட்டுப்பாட்டிற்குள்ளே வழிநடத்த எங்களுக்கு உமது தூயாவியானவரின் வல்லமையையும் ஞான இருதயத்தையும் தர வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமும் 22:18. ஆதியாகமும் 22:18.